கற்றனைத்தூறும் கருத்துக்களுடன் இணைந்து வரும் ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, பழைய கதை ஒன்றை சொல்லப் போகின்றேன், ஒரு சில மாற்றங்களுடன். ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் சேர்ந்து அரண்மனை ஒன்றை கட்டிக்கொண்டிருந்தனர். அவ்வழியே சென்ற ஒருவர் அங்கு நடந்த பணிகளை ஆர்வத்தோடு பார்த்தார். மரக்கட்டைகளில் அழகிய வேலைப்பாடுகள் செய்து கொண்டிருந்த ஒருவரிடம் சென்று, "ஐயா, என்ன செய்கிறீர்கள்?" என்று கேட்டார். "தச்சு வேலை செய்கிறேன்" என்று ஆர்வமற்றதோர் பதில் வந்தது. கல்லில் அழகிய சிற்பம் ஒன்றை வடித்து கொண்டிருந்த சிற்பியிடம் சென்று, "ஐயா, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்?" என்று கேட்டபோது, "பார்த்தால் தெரியவில்லையா, கல் உடைத்து கொண்டிருக்கிறேன்" என்று சலிப்போடு பதில் சொன்னார் அந்த சிற்பி. அடுத்ததாக உண்மையிலேயே கல் உடைத்து கொண்டிருந்த ஒருவரிடம் சென்று, "ஐயா, என்ன செய்கிறீர்கள்?" என்று அவர் கேட்டபோது, கல் உடைத்து கொண்டிருந்தவர் தலையை உயர்த்தி நெஞ்சை நிமிர்த்தி, "நான் அரண்மனை ஒன்றை கட்டிக் கொண்டிருக்கிறேன்" என்றார். அன்பு இதயங்களே, செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் தன்னை பற்றியும் அத்தொழிலை பற்றியும் ஒருவர் கொண்டிருக்கும் கண்ணோட்டம் உயர்வானதாக பரந்ததாக இருந்தால் செய்யும் தொழில் உயர்வடையும். தாழ்ந்ததென பொதுவாக நாம் கருதும் தொழில்களை செய்பவர்கள் பல நேரங்களில் அத்தொழிலை செய்யும்போது காட்டும் ஈடுபாடு நம்மை பிரமிக்க வைக்கும். நாம் உணவகங்களுக்குச் செல்லும்போது அங்கு மேஜைகளை துடைக்கும் ஒரு சிலர் அந்த வேலையை ஈடுபாட்டுடன் செய்வதை பார்க்கும்போது ஏதோ அவர்கள்தான் அந்த உணவகத்தின் உரிமையாளர்கள் போல தெரியும். அன்பு இதயங்களே, செய்யும் தொழிலை எப்படி செய்வது என்பதை பற்றிய பாடங்கள் ஏன் என்ற குழப்பமா? சொல்கின்றேன். சென்ற வாரம் அழைப்பு, இந்த வாரம் உழைப்பு. சென்ற வாரம் நம் தலைவன் இயேசு தரும் அழைப்பை பற்றி சிந்தித்தோம். இந்த வாரம் அந்த அழைப்பை ஏற்பதால் மேற்கொள்ள வேண்டிய உழைப்பை பற்றி சிந்திப்போம். இந்த உழைப்பு எவ்வகையில் அமைய வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியில் இயேசு தெளிவுபடுத்தியுள்ளார்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 10. அக்காலத்தில் இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை நோக்கிக் கூறியது, "அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டுப் போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள்.
உயிரோடு உயிராக உனில் கலந்தே உன் பணிவாழ்வின் ஊற்றாக உனில் நிறைந்தே நான் உரை நீங்க உறவாகி உயிர் வாழ்கிறேன் உனக்காக உயிர் வாழும் இறையாகிறேன் நானே உன் தேவன் உனை தேற்றுமாயன் நீ செல்லும் பாதைக்கு துணையாகிறேன் நீ சொல்லும் வார்த்தைக்கு உயிராகிறேன்."
அன்பு இதயங்களே, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று இன்றைய நற்செய்தியின் ஆரம்ப வரிகளில் நாம் வாசிக்கின்றோம். பொதுவாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தேவ அழைத்தலுக்கு வேண்டும்படி சொல்வோம். தேவ அழைத்தல் என்றதும் அன்புள்ளங்களே, குருக்கள் துறவரத்தார் என்ற குறுகிய கண்ணோட்டம் நம் மனதில் எழுகின்றது, இல்லையா? இன்றைய நற்செய்தியின் ஆரம்ப வரிகளை சிறிது ஆழமாக ஆய்வு செய்தால், இயேசு 72 பேரை புதிதாக நியமித்து தன் பணிக்கென அனுப்பினார் என்பதை தெரிந்து கொள்கின்றோம். இயேசுவுடன் வாழ்ந்த 12 தூதர்கள், ஏனைய 72 சீடர்கள் அனைவருமே குடும்ப வாழ்வில் ஈடுபட்டிருந்தவர்கள்தான். எனவே அறுவடைக்கு வேலையாட்கள் தேவை என்று இயேசு கூறியது குருக்கள் துறவியரை குறித்து மட்டுமல்ல, மாறாக மக்களின் மனங்களில் இறையரசின் கனவுகளை விதைத்து அதன் பலன்களை அறுவடை செய்வதற்கு துணிவுடன் முன்வரும் அத்தனை வேலையாட்களையும் நினைத்தே இயேசு இந்த வரிகளை சொல்லியிருக்கின்றார். அன்பு இதயங்களே, அறுவடைக்கு வேலையாட்கள் தேவை என்ற உருவகத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். அறுவடை நடப்பதை பார்த்திருக்கின்றோம். அறுவடை செய்வது ஒரு தனிப்பட்ட கலை. ஓ, அது என்ன பெரிய கலை! பயிர் வளர்ந்துள்ளது, கையில் அரிவாள் உள்ளது, சும்மா அறுத்து தள்ள வேண்டியதுதானே என்ற ஏளன எண்ணங்கள் ஒரு சிலர் மனங்களில் எழலாம். இப்படி நினைப்பவர்களை பார்த்து நாம் பரிதாபப்பட வேண்டும். அவர்கள் கையில் அரிவாளை கொடுத்து வயலில் இறங்கி அறுவடை செய்ய சொன்னால் தெரியும் வெட்டப்படுவது கதிர்களா அல்லது கை விரல்களா என்று. மீண்டும் சொல்கிறேன் நண்பர்களே, அறுவடை செய்வது ஒரு தனிப்பட்ட கலை. அறுவடை செய்பவர்கள் தனித்து செயல்படுவதில்லை, எல்லாரும் சேர்ந்து ஒரே வரிசையில் அறுத்தபடியே முன்னேறுவர். அப்படி குனிந்து அறுவடை செய்யும் போது ஏற்படும் உடல் வலிகளை மறக்க அவர்கள் பாடல்கள் பாடுவதும் உண்டு. சேர்ந்து உழைப்பது, முழு ஈடுபாட்டோடு உழைப்பது என்று அறுவடை செய்பவர்களிடமிருந்து பல பாடங்கள் படித்துக் கொள்வதை விட்டுவிட்டு இது என்ன பெரிய பிரமாதம் என்று ஏளனமாய் சொல்பவர்கள் பாவம் பரிதாபத்துக்குரியவர்கள். இப்படி தனித்துவமான திறமை உடையவர்களை மனதில் வைத்தே இயேசு தன் அறுவடைக்கு வேலையாட்கள் வேண்டும் என்று கேட்கின்றார். இறையரசின் கனவுகளை விதைக்க, பலன்களை அறுவடை செய்ய தனித்திறமைகள் பெற்றிருக்க வேண்டும். அதே நேரத்தில் பிறரோடு இணைந்து உழைக்கும் திறமையும் பெற்றிருக்க வேண்டும். இத்திறமைகளை இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒரு சில நிபந்தனைகளாக சொல்கின்றார். ஓநாய்கள் மத்தியில் செல்லக்கூடிய ஆட்டுக்குட்டிகள் என்பது இயேசு தரும் முதல் நிபந்தனை. ஆடுகள் அல்ல அன்பர்களே, ஆட்டுக்குட்டிகள். ஓநாய்கள் மத்தியில் ஆட்டுக்குட்டிகளா? விபரீதம் இது என்று நாம் தயங்கலாம். ஆனால் வரலாற்றில் இத்தகைய விபரீதங்கள் வீரக் கதைகளாக தொடர்ந்து நடந்து வருகின்றன என்பது நமக்கு தெரியும். நீள அகல உயரம் என்று எல்லா பக்கங்களிலும் அளவுக்கு அதிகமாக வளர்ந்திருந்தார் கோலியாத்து. அந்த மனித மலையோடு மோத புறப்படும் தாவீது என் நினைவுக்கு வருகின்றார். தன் மீது தற்காப்புக்காக போடப்பட்ட கவசங்களையெல்லாம் கலற்றி வைத்துவிட்டு கையில் கவனும் கல்லும் எடுத்து புறப்படுகின்றார் தாவீது. இளையவர் தாவீதுக்கு எங்கிருந்து வந்தது இந்த வீரம்? தன்னையும் தன் ஆடுகளையும் இரத்த வெறி பிடித்த மிருகங்களிடமிருந்து காத்த இறைவன் இந்த மனித மிருகத்திடமிருந்து தன்னையும் தன் மக்களையும் காப்பார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையால் விளைந்த வீரம். ஓநாய்கள் மத்தியில் ஆட்டுக்குட்டி செல்லுமா? தாவீது சென்றார். யார் இந்த அரை நிர்வாண பரதேசி என்று ஆங்கில அரசு ஏளனமாக பார்த்த காந்தியடிகள் என் நினைவுக்கு வருகின்றார். அரை நிர்வாணமாய் நிராயுத பாணியாய் சென்ற அந்த ஆட்டுக்குட்டி அந்த ஓநாய்களின் அரசை எவ்வளவு தூரம் ஆட்டி படைத்தது என்பது நமக்கு தெரிந்த வரலாறு. ஓநாய்கள் மத்தியில் ஆட்டுக்குட்டிகள் செல்லுமா? வழக்கமாக செல்லாத என்பர்களே. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டிகள் மனதில் நம்பிக்கை இருந்தால் ஓநாய்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்கும். இப்படி ஓநாய்கள் மத்தியில் வீரநடை போடும் அளவுக்கு நம்பிக்கையை வளர்த்து கொள்ளும் ஆட்டுக்குட்டிகள் இயேசுவுக்கு தேவை.
இதோ வருகின்றேன், நான் இதோ வருகின்றேன், இயேசுவின் நல்வார்த்தை நம்பி இதோ வருகின்றேன். இதோ வருகின்றேன், நான் இதோ வருகின்றேன், இயேசுவின் நல்வார்த்தை நம்பி இதோ வருகின்றேன்.
அன்பு இதயங்களே, ஓநாய்கள் மத்தியில் போக வேண்டும் என்பது உறுதியாகிவிட்டது. சரி, அதற்கு தகுந்தது போல் எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொள்ள வேண்டாமா? கோலியாத்தை எதிர்த்துச் செல்லும் போது ஒரு கவசம், ஒரு கேடயம், ஓர் ஈட்டி, குறைந்தது ஒரு கத்தியாவது வேண்டாமா? வேண்டாம் என்று சொல்கின்றார் இயேசு. பணப்பையோ, வேறு பையோ, மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று வருகின்றது இயேசுவின் இரண்டாவது நிபந்தனை. எவ்வித ஏற்பாடும் இல்லாமல் பணி செய்ய செல்வதா, பயணம் மேற்கொள்வதா? சரியாகப்படவில்லையே. அன்பு இதயங்களே, நமது பயணங்களை எண்ணி பார்ப்போம். ஒரு குடும்பமாக பயணிக்கும் போது ஒவ்வொருவருக்கும் இரு பெட்டிகள் அல்லது பைகள் என்ற கணக்கில் நமது பயணங்களில் சுமை அதிகமாக கூடிவிடுகின்றது, இல்லையா? இதற்கு நேர் மாறாக இந்த 21ஆம் நூற்றாண்டில் சிலர், மிகச்சிலர் இருக்கத்தான் செய்கின்றனர். அகில உலக இயேசு சபையின் முன்னாள் தலைவர் பீட்டர் ஹான்ஸ் கோல்வன்பாக் அவர்கள் உலகம் முழுவதும் பயணங்கள் மேற்கொண்டார். அந்த பயணங்களிலெல்லாம் அவர் கொண்டு சென்றது ஒரு சின்ன பைதான். அன்பு இதயங்களே, இயேசு இன்றைய நற்செய்தியில் அந்த சின்ன பை கூட தேவையில்லை என்று சொல்கின்றார். நடைமுறைக்கு ஒத்துவராத ஒரு நிபந்தனை போல இது தெரிகின்றது. ஆனால் ஆற அமர ஆழமாக சிந்தித்தால் இயேசுவின் இந்த கூற்றில் உள்ள உண்மைகள் புரியும். அன்பு இதயங்களே, நாம் எல்லாருமே இந்த உலகத்தில் வழிபோக்கர்கள்தான். போகும் வழியில் நாம் சேகரித்தவைகளை அதிகரித்துக் கொண்டே போனால் இறுதியில் என்ன செய்ய போகிறோம்? நம் இறுதி பயணத்தின் போது இயேசுவின் இந்த வார்த்தைகளை முற்றிலும் பின்பற்ற வேண்டியிருக்குமே. நம்முடன் ஒன்றுமே எடுத்துச் செல்ல முடியாத அந்த இறுதி பயணத்திற்கு ஒரு முன்னேற்பாடாக இப்போதிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் குறைத்து கொள்ளலாமே. அன்பு இதயங்களே, இயேசுவுக்கு இது எளிதாகலாம். ஏனெனில் அவரிடம் சொத்து என்று ஒன்றுமே இல்லை. ஆனால் உலகத்தில் பெரும் பகுதிகளை வென்று ஏராளமாக பொருட்களை திரட்டி வைத்திருந்த மாவீரன் அலெக்சாண்டர் இதே கருத்தைத்தானே தன் இறுதி 3 ஆசைகளில் ஒன்றாக சொல்லிச் சென்றார். தனது இறுதி பயணத்தின் போது திறந்தபடியே இருந்த தனது வெறும் கைகளை சவப்பெட்டிக்கு வெளியில் மக்கள் பார்க்கும்படி அவர் வைக்கச் சொன்னாரே, அது எதற்காக? வெறுங்கையோடு வந்தோம், வெறுங்கையோடு செல்வோம் என்ற பாடத்தை நமக்கு உணர்த்தத்தானே.
உயிரோடு உயிராக உனில் கலந்தே, உன் பணிவாழ்வின் ஊற்றாக உனில் நிறைந்தே, நான் உரை நீங்க உறவாகி உயிர் வாழ்கிறேன், உனக்காக உயிர் வாழும் இறையாகிறேன். நானே உன் தேவன், உனை தேற்றுமாயன், நீ செல்லும் பாதைக்கு துணையாகிறே, நீ சொல்லும் வார்த்தைக்கு உயிராகிறே.
எனது அருமை அன்புள்ளங்களே, வெறுங்கையோடு செல்லுங்கள், எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று கூறும் இயேசு அடுத்ததாக கொடுக்கச் சொல்கின்றார். நீங்கள் நுழையும் இல்லங்களிலெல்லாம் அமைதி என்ற ஆசீரை கொடுங்கள் என்கிறார் இயேசு. இது அவரது 3வது நிபந்தனை. அன்பு இதயங்களே, இயேசு கூறும் இந்த 3 நிபந்தனைகளுமே நடைமுறை வாழ்வுக்கு ஒத்துவராதவை என்ற தயக்கம் நமக்குள் எழுகின்றது. மனித இயல்பு, உலக வழக்கு என்ற குறுகிய வட்டங்களை நம்மை சுற்றி வரைந்து கொண்டு சிந்திப்பதால் இவ்வித தயக்கம் எழுகின்றது. இவ்வுலகை சார்ந்த வழிகளில் மட்டுமே சிந்திப்பதால் உயர்ந்த கனவுகள் சிறகடித்து பறக்க முடியாமல் சிறைப்படுத்தப்படுகின்றன. ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும் என்ற கனவை இறைவாக்கினர் ஏசையா மொழிந்தார். இயேசு அந்த கனவையும் தாண்டி இன்றைய நற்செய்தியின் வழியே நமக்கு சொல்வது இதுதான். ஆட்டுக்குட்டிகளாகிய நீங்கள் ஓநாய்களுக்கு சமாதான ஆசீரை வழங்குங்கள் என்பது இயேசு நம்முன் வைக்கும் கனவு, அழைப்பு. இது நடக்கக்கூடியதுதானா? நடக்கும் அன்பர்களே, நம்பிக்கை இருந்தால். நம்பிக்கை ஆண்டில் இத்தகைய கனவுகளை இறைவன் நம் உள்ளத்தில் விதைக்கவும் அதன் பலனை நாம் அறுவடை செய்யவும் நமது உலகப் பயணம் சுமைகளின்றி சுகமாக அமையவும் இறைவனது அருளை உருக்கமாக மன்றாடுவோம்.
தீமையும் கூடாரம் ஒரு போதும் நெருங்காது, உனை காக்க போராடுவே. தீயோரின் பாதைகளில் உன் கால்கள் நடவாது, உன்னோடு நான் இருப்பேன். தீராத பழியெல்லாம் உனக்கெதிராய் எழுந்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன், தாயாக நான் இருப்பேன், தனிமையை நீவேளுவா. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.